நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பேராசிரியர் ரேணுகா தேவி.
வணக்கம்.
இன்டர்நேஷனல் திருக்குறள் ஃபவுண்டேஷன் மற்றும் SRM பல்கலைக்கழகம் இணைந்து நடத்துகின்ற சர்வதேச திருக்குறள் மாநாடு 2020 கலந்து கொள்வதற்கு இருக்கிறீர்கள். நீங்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஆர்வலர்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர். நீங்கள் ஏற்கனவே ஆஸ்திரேலியா வந்திருக்கிறீர்கள். பல வருடங்களாக பேராசிரியராக கடமையாற்றியது மட்டுமன்றி, நீங்கள் 2007 இந்தியாவின் மிகச்சிறந்த குடிமகனுக்குரிய விருதையும், தமிழ்நாட்டு அரசின் 2015 பாரதிதாசன் விருது மற்றும் முத்து அறக்கட்டளையின் மொழியியல் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றுள்ளீர்கள். எனக்கு நீங்கள் அண்ணாவின் மொழி ஆளுமை என்ற நூல் மூலம் அறிமுகமாகினீர்கள். திருக்குறளில் மொழி நடை என்ற தலைப்பிலே நீங்கள் இங்கே பேச வருகிறீர்கள். இந்த திருக்குறள் மாநாடு பற்றியும் திருக்குறளில் உள்ள மொழி நடை பற்றியும் அதை பற்றி நீங்கள் இங்கே சொல்லிவிட்டீர்கள் என்றால் நேர்களுக்கு அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டியதன் ஆர்வம் குறைந்துவிடக்கூடும். ஆகவே திருக்குறள் உங்களை ஏன் ஈர்த்தது என்பதுடன் ஆரம்பிப்போமே.
திருக்குறள் என்பது வந்து பல காலங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டாலும் கூட இன்று வரை மக்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு அறங்களை ஏற்றுச் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கின்றது. எப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு திருக்குறள்ல போய் ஒரு குறளை தேடினானா அவர் சொல்றாரு, சொல்லுக சொல்ல சொல்லை இறுதோர் சொல் வெல்லும் சொல் இன்மையிருந்து. பல நேரங்கள்ல நம்ம நினைப்போம் இப்படி பேசியிருக்க கூடாதோ அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் யோசிக்காம முதல்ல பேசும் பொழுதே மிக நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுங்க அப்படின்ட்டு. ஒரு மருத்துவத்தை பற்றி அறியணுமா அதுக்கு ஒரு குறள் இருக்கும், மேலாண்மையை பற்றி சொல்லணுமா அதுக்கும் ஒரு குறள் இருக்கும், நட்பு பற்றி சொல்லணுமா அதுக்கு குறள் இருக்கு. இப்படி வந்து திருக்குறள் வந்து சொல்லாத அறங்களே கிடையாது. அதனால வந்து திருக்குறள் வந்து வாழ்வினுடைய ஒளி விளக்குன்னே சொல்லலாம். அது வந்து மனித பண்புகளுடைய அறத்தொகுப்பு. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அந்த வாழ்வியல வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் வந்து ஏற்புடையதாக இல்லை. இந்த கல்லுண்ணாமை, பரத்தேர் பக்கம் போறது, அது எல்லாம் தவிர்ப்பதற்காக எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் திருக்குறள் சொல்றாரு. சங்க இலக்கியங்களில் காணப்பட்ட அறங்கள் அல்லாதவற்றை, மனித வாழ்க்கையிலே நடக்கக்கூடாதவற்றை மறுத்து சொல்வதற்காக எழுதப்பட்டது இந்த திருக்குறள். அதனால இத பண்புகளின் அறத்தொகுப்புன்னு சொல்லலாம். மக்களுடைய பண்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அறத்தொகுப்பு என்று சொல்லலாம். மனித எல்லைகளை தாண்டி பயணிக்க உதவும் கலங்கரை விளக்கம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அறம் பொருள் இன்பம். ஒரு மனிதனுக்கு வேண்டிய எல்லாம் அறத்திசை, அதன் வழியாக பொருளை ஈட்டு நீ வந்து வீடு பேரிட்டனே அடைவாய் என்ற நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியதாக திருக்குறள் அமைந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, தனி மனிதன், குடும்பம், சமூகம், ஏன்னா மனிதனுடைய செயல்களத்தை வந்து செப்பனடக்கூடிய அறிவுக்கரியாக கருவியாக திருக்குறள் விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, உலகத்துல வந்து பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட நூல். அதோடு மட்டுமல்ல, அதிக உரைகளும் எழுதப்பட்ட நூல். இன்று வரைக்கும் அதுக்கு உரைகள் எழுந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வாறாக பல வழிகளில் இந்த திருக்குறள் மக்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. நவீன வாழ்வில ஒளிரும் தன் முன்னேற்றம், ஆளுமை திறன், வழிகாட்டல், அறிவு பகிர்தல் ஆகிய பலவற்றுக்கும் திருக்குறள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சுருங்க சொன்னால், மனிதவையில் குறித்த இலக்கிய அறிவியல் என்பது திருக்குறளுக்கு பொருந்தும் என்று நாம் நினைக்கின்றோம். ஐயா,
மிக அருமையாக சொல்லி வைத்தீர்கள். ஆனால் பொது மறை என்று இந்த நூலை குறிப்பிடும் பலர் இப்பொழுது சில விமர்சனம் வைக்கிறார்கள். நீங்கள் ஒரு பெண்ணாக இருப்பதால் உங்களிடம் கேட்பது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பெண்கள் குறித்து அவர் சரியான பார்வையில் எழுதினாரா என்பது கேள்வி என்று சொல்கிறார்கள். பெண்களை பிற்போக்குத்தனமாக நடத்துவது போல் அவர் எழுதியிருக்கிறார் என்று, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
அது வந்து ஒரு கால சூழல்ல எழுதப்பட்டது. இங்கயா அந்த அறங்கள் எல்லாமே வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்ப நானே வந்து பெய்யன பெய்யும் மலை அந்த குறளுக்கு வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதுனது, தெய்வம் தொழால் கொள்ளுநன் தொழுதழுவார் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு. அப்போ வந்து கணவனை தொழுதால் கட்டாயமாக மழை பெய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. இந்த கால சூழலுக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை பெண்களுக்கு நிச்சயமா, பெண்களுக்கு என்ன சமுதாயத்தில் இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொன்னானா, அந்த காலகட்டத்திலே வந்து இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்தது. அந்த இயற்கை வளங்கள் அதிகமாக இருந்ததுனால வந்து மாதம் மும்மாறி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தானாகவே பெய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இதே இதுதான் அவங்க கண்ணையை கூட வாங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்ட்டு அவருடைய தோழி கூப்பிடும் பொழுது இல்லை இல்லை அது சிறப்புடையது அல்ல அப்படின்ட்டு சொல்றாரு. சூழல் வந்து அந்த மாதிரி இருந்திருக்குது. அதே மாதிரிதான் தற்காத்து தற்கொண்டான் பேணி சொற்காத்து சொர்வுளால் பெண் அப்படின்ட்டு இதே கருத்து வந்து பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கையும் பிரதிபலிக்கும். ஒரு பெண்ணானவள் எப்ப பார்த்தாலும் சோர்வில்லாமல் உழைத்து கொண்டே தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக கணவனை பற்றிய சிந்தனையில மட்டும்தான் இருக்க வேண்டுமா அப்படி என்றால் அந்த காலகட்டத்துல பெண் சமுதாயம் வந்து ஆணாதிக்க மிகுந்த சமுதாயமாக இருந்த அந்த காலகட்டத்திலே குடும்ப அறங்கள் வந்து அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாசுகி கூட ஒரு வார்த்தை கூட எங்கேயும் பேசினதாக திருவள்ளுவர் காமிக்கவே இல்லை. அவரு வாசுகின்னு சொன்ன உடனே அந்த தண்ணி இறைச்சிக்கிட்டு இருப்பாராம், அதை அப்படியே விட்டுட்டு வருவாராம், அந்த தண்ணி கூட வந்து நிற்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வந்து அந்த சமுதாய சூழல் அந்த காலகட்டம் இலக்கியங்கள் வந்து எங்கிருந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளுதுன்னு சொன்னா இந்த சமுதாயத்துல இருந்துதான். அப்ப அந்த சமுதாயத்துல இருந்து சமுதாய சூழல்ல இருந்து அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ளும் போது திருவள்ளுவருடைய சில குரல்களுக்கு எனக்கும் உடன்பாடு இல்லாமல் தான் அந்த கட்டுரை பெய்யன பெய்யும் மழை என்ற அந்த கட்டுரையிலே நான் எழுதியிருக்கின்றேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 3 தேதி வரை நடக்க இருக்கும் சர்வதேச திருக்குறள் மாநாட்டில் சிறப்புரையாற்ற இருக்கும் பேராசிரியர் வி ரேணுகா தேவி. நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள்.
நல்லது. அதாவது நம்மளுடைய இன்றைய சூழல்ல நம்மளுக்கு வேண்டிய அந்த அந்த ஒன்னு ரெண்டு செய்தியில விட்டுட்டான்னு இன்றைக்கு வந்து திருக்குறள் சொல்லப்படாத கருத்துக்களே கிடையாது. அவ்வளவு அறக்கருத்துக்கள் அதுல குவிந்து இருக்கின்றன. எப்படி மனிதன் வாழ வேண்டும், என்னென்ன மாதிரியான நட்பினை கொள்ள வேண்டும், எவ்வாறெல்லாம் வந்து கல்லுண்ணாம இருக்கணும், புலால் மறுத்தல், அது மாதிரி இந்த திருட்டுறதை வந்து தவிர்த்தல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 1330 குறள்களுமே ஒன்னு ரெண்டு தவிர்த்து மீதி எல்லாமே இன்றைய வாழ்வியல் அன்று இருந்த அந்த வாழ்வியல் தொடங்கி இன்றைய வாழ்வியல் வரைக்கும் அவ்வளவு ஒரு சிறந்த கருத்துக்களை நல்ல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கு. அதனால வந்து எங்க எந்த ஒரு இலக்கியம் எந்த ஒரு கவிதையை வேற எது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு சில விளக்குகள் இருக்கும். அதே போன்றுதான் திருக்குறளையும் பெண்களை பற்றி இழிவாக அந்த காலகட்டத்தில் அந்த பெண்கள் எப்படி இருந்தார்களோ எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்களோ அப்படி அது வந்து எழுதப்பட்டிருக்கின்றது என்னுடைய கருத்து.
சரி, இந்த மாநாட்டை பற்றி சொல்லுங்கள். இந்த மாநாட்டின் மூலம் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதையும் அதன் நோக்கங்களையும் சொல்லுங்கள்.
இந்த மாநாடு சென்ற ஆண்டும் சிட்னியிலே நடந்தது. அதற்கு முன்னாடி வேறு சில இடங்களிலும் நடக்கின்றது. மாணவனுடைய தேவை என்ன அப்படின்னு சொன்னானா எல்லாருக்கும் கருத்துக்கள் இருக்கின்றது. அந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல இன்றைய நம் குழந்தைகள் எங்கே தொலைந்து போனார்கள் அப்படின்னு ஊடகங்களிலே தொலைந்து போயிருக்கின்றார்கள். எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு சின்ன அலைபேசியை கையில வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னா வேற ஏதாவது தொழில்நுட்ப கருவிகளை கையில வச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் நிறைய விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த பப்சி அப்படிங்கிற ஒரு விளையாட்டின் விளைவாக இங்க தமிழ்நாட்டிலே ஒரு 2-3 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அறக்கருத்துக்களை இப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன நம்ம மூதோர்களுடைய அந்த கருத்துக்களை வந்து சொன்னானா அவங்களுக்கு ஓ இப்படி எல்லாம் இருக்கா, இதையெல்லாம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கை வந்து இந்த இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த மாதிரியான மாநாடுகள். அது மட்டுமல்ல ஒவ்வொருத்தருக்கும் என்ன பார்வை, அந்த இலக்கியங்களை பார்க்கின்ற பார்வை எப்படியாக இருக்கின்றது, அது எல்லாருக்கூடையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும், எல்லாருக்கும் போய் சேரணும் என்ற நோக்கத்தோடுதான் மாநாடுகள் நடத்தப்படுகின்றன. சென்ற ஆண்டும் நிறைய கட்டுரைகள் எல்லாம் வந்தது. பல நாடுகள்ல இருந்து சிட்னி வந்திருந்தார்கள். இன்றைய இந்த சூழல்ல இணைய வழியாக நடக்கின்றது. இதற்கும் 100 கட்டுரைகள் வந்திருக்கின்றன. ஒரு திருக்குறள் போட்டி வச்சிருந்தாங்க. அந்த திருக்குறள் போட்டில சுமார் 1200 குழந்தைகள், 7 முதல் இருக்கக்கூடிய சில குழந்தைகள் வந்து திருக்குறளை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லக்கூடிய ஒரு போட்டி வச்சிருந்தாங்க. அதற்கு வந்து 1700 குழந்தைகள் வந்து திருக்குறள் சொல்லி அதுக்கு பொருளும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஆர்வம் இது எல்லாமே படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை ஊட்டுது இல்லையா. அது என்னுடைய பேரன் கூட 8 வயசு பையன், அவனும் வந்து தானாக ஒரு கதையை உருவாக்கி அதற்கு ஒரு குறளினை சொல்லி பொருள் சொன்னான். அப்போ ஒரு ஆர்வம், இலக்கியங்களை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை இந்த மாநாடுகள் கொண்டு செல்கின்றன, இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்ல. பொதுவாக அதுதான் நோக்கம். ஒருவர் வந்து ஒரு பகுதியை படித்திருப்பார், இன்னொரு பகுதியை இன்னொருவர் படித்திருப்பார். இது எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுதலும் கருத்துக்களை வந்து விமர்சனம் அளிப்பதும் திறனாய்வு செய்வதற்காகவும் தான் இந்த மாநாடுகள். அந்த அளவிலே இந்த திருக்குறள் மாநாடு கட்டாயம் தேவை. அந்த தேவையில் நல்ல சிறப்பான பேச்சாளர்கள் பேசுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்குறளை உலக பொதுமறை என்று அறிவிப்பதற்கான ஏற்பாடுகள் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வேண்டுகோளாகவும் இருக்கின்றது.
நல்லதம்மா, கடந்த வருடம் போல நேரடியாக சந்திக்க முடியாவிட்டாலும் இந்த வருடம் இணைய வழியாக உங்களை இந்த மாநாட்டில் சந்திக்க ஆர்வலுடன் நன்றியுடன் விடை கூறி செல்கிறோம். நன்றியம்மா.
நன்றி. எங்களுக்கும் இந்த மாநாடை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பேசுவதற்கான வாய்ப்பினை அளித்த உங்கள் வானொலிக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி ஐயா.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.